ராமர் ஹனுமனையும் சுக்ரீவனையும் சந்தித்தல். ராமரும் லக்ஷ்மணனும் மேற்கொண்டு காட்டின் வழியாக சென்று கடைசியில் சுக்ரீவன் வசிக்கும் ரிஷ்யமுக பர்வதத்தின் எல்லையை அடைந்தனர். சுக்ரீவன் அவன் சகோதரன் வாலிக்கு பயந்து ரிஷ்யமுக பர்வதத்தில் வசித்து வந்தான். அவன் இந்த இரு சகோதரர்களின் வருகையை பார்த்து பின்னர் அவர்களிடம் இருந்த தெய்வீகத்தை கண்டு ஆச்சரியமடைந்தான். அவர்களை பற்றி அவன் அறிய விரும்பினான். அதனால் அவன் துறவி உடை அணிந்த இவ்விருவர்களை பற்றி அறிந்து வர ஹனுமனை அனுப்பினான். ஹனுமான் அந்த சகோதரர்களை சந்தித்த போது அவனுடைய இதயம் மகிழ்ச்சியால் நிரம்ப, அவர்கள் இருவரையும் நர நாராயணர்களே பூமிக்கு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்தான். ராமர் தாங்கள் இருவரும் தசரதனின் புதல்வர்கள் என்றும், ராமரின் மனைவியான சீதையை ராவணன் பஞ்சவட்டியிலிருந்து அவர்களுக்கு தெரியாமல் கவர்ந்து சென்று விட்டதால் அவளை தேடி வந்திருப்பதாகவும் விவரமாக கூறினார். பிறகு ராமர் ஹனுமனை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினார். ஹனுமனின் கண்களில் கண்ணீர் தழும்ப அவன் சொன்னான், கடவுளை சாட்சியாக வைத்து நான் உறுதியளிக்க ஆசைப்படுகிறேன். என் கடவுளை போற்றி வணங்குவதை தவிர எனக்கு வேறு எந்த செயல்பாடும் கிடையாது. ராமர் ஹனுமனை தழுவிக்கொண்டு, லக்ஷ்மணனைப் போல் நீயும் எனக்கு மிக நெருங்கியவன் என்று கூறி, மேலும் ஹனுமான், நான் எனக்கு சேவை புரிபவர்கள் மீது என் அன்பை பொழிவேன். அப்படி செய்யும் சேவை அவர்கள் விடுதலைக்கு சிறந்த வழியாகும் என்றார். ஹனுமன் ராமரிடம், சுக்ரீவன் வானரர்களின் அரசன் என்றும், அவனுடைய சகோதரன் வாலி அவனை எதிரியாக பாவித்து அவனை நாட்டை விட்டு வெளியேற்றி அவன் மனைவியையும் அவனிடமிருந்து எடுத்து கொண்டான் என்றும் கூறினான். மேலும் ஹனுமான் சுக்ரீவன் வானரர்களின் தலைவன் என்றும், சீதையை தேடி வருவதற்காக வானரர்களை நான்கு பக்கமும் அனுப்புவான் என்றும் கூறினான். பிறகு ராமலக்ஷ்மணர்களை சுக்ரீவனிடம் அழைத்துச் சென்றான். சுக்ரீவன் ராமரை வரவேற்று அக்னி சாட்சியாக அவனுடைய நட்பை உறுதி செய்தான். சுக்ரீவன் ஒரு புஷ்பக விமானம் பறந்ததை பார்த்ததாகவும் அதிலிருந்து ஒரு நகை மூட்டை கீழே விழுந்ததாகவும் சொன்னான். அந்த மூட்டையை தானே எடுத்து வந்து ராமரிடம் காட்டினான். ராமர் லக்ஷ்மணனிடம் அதில் உள்ளது சீதையின் நகைகளாக இருக்குமா என்று பார்க்கச் சொன்னார். லக்ஷ்மணன் சீதையின் பாதங்களை மட்டுமே பார்த்ததால் அவன் மெட்டியை மட்டுமே அடையாளம் காட்ட முடிந்தது. இதுவே ராவணன்தான் சீதையை விமானத்தில் கடத்தியது என்று உறுதியாயிற்று. சுக்ரீவன் தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் ராமருக்கு செய்வதாக வாக்களித்தான். ராமரும் வாலியை கொன்று அவனுடைய அரசுரிமையை திரும்ப பெற்றுத் தருவதாக வாக்களித்தார். ராமரின் சொல்படி சுக்ரீவன் வாலியுடன் போர் புரிய ஆயத்தமாகி வாலியை போருக்கு அழைத்தான். வாலி விரைந்து வந்து சுக்ரீவனை போரில் தோற்கடித்தான். மிகுந்த வருத்தத்துடன் சுக்ரீவன் ராமரிடம் திரும்பி வந்தான். ராமர் சில மலர்களை தொடுத்து மாலையாக்கி அதை சுக்ரீவன் கழுத்தில் அணிவித்து மறுபடியும் வாலியை போருக்கு அழைக்கச் சொன்னார். ராமரும் லக்ஷ்மணனும் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்தனர். சுக்ரீவன் உதவிக்கு அழைத்த போது ராமர் வாலியின் மார்பில் அம்பை எய்தினார். வாலி ராமரின் தெய்வீக தரிசனம் கண்டு ஆனந்த கண்ணீர் பெருக மிகவும் சந்தோஷமடைந்தான். ராமர் தான் வாலியை மறைந்திருந்து கொன்றது எந்த விதத்திலும் கீழ்த்தனமான செயலல்ல என்பதையும் வாலிக்கு விளக்கினார். வாலியும் தன்னுடைய செயல்கள் தவறு என்று புரிந்து கொண்டான். அவன் தன் மகன் அங்கதனை அருகில் அழைத்து ராமரிடம் அவனை ஒப்படைத்து தன்னுடைய பூத உடலை நீத்தான். ராமர் சுக்ரீவனிடம் அங்கதனை ஒப்படைத்து அவனை அன்புடன் பேணி காக்குமாறு கூறி பிறகு சுக்ரீவனை கிஷ்கிந்தையின் அரசனாக்கினார். விரைவிலேயே சுக்ரீவன் வானரர்களை வெவ்வேறு திசைகளுக்கு சீதையை தேட அனுப்பினான். ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான் மற்றும் வானர சேனைகள் தெற்கு கடற்கரையை அடைந்த போது அங்கு ஒரு வயதான பறவை தன் சகோதரன் ஜட்டாயுவின் அந்திம கிரியைகளை செய்ய வந்ததை கண்டார்கள். அவன்தான் சம்பாதி, ஜட்டாயுவின் சகோதரன். அவன் சீதை இலங்கையில் இருப்பதை பற்றி தெரிவித்தான். பிறகு அவர்கள் அவ்வளவு பெரிய கடலை தாண்டி செல்வது பற்றி ஆலோசித்தனர். ஹனுமான் கடலை தாண்டி இலங்கைக்கு போக ஒப்புக்கொண்டான். வழியில் ஹனுமான் எண்ணற்ற தடங்கல்களை கடக்க வேண்டியிருந்தது.